நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. SPS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் இந்த வார முக்கிய செய்திகள். வாசிப்பவர் ரைசல். ஆஸ்திரேலியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே 50 ஆண்டுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. ஆஸ்திரேலியா வந்திருக்கும் பிரிட்டன் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் டேவிட் லாமி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார். வரலாற்று முக்கியத்துவமிக்க ஒன்றாக பார்க்கப்படும் இந்த ஒப்பந்தம் குறித்து அமைச்சர் டேவிட் லாமி இப்படி குறிப்பிட்டார்.
The UK-Australia relationship is an anchor in what is a very volatile world, providing stability in troubled waters and a relationship that holds steady whichever way the geopolitical winds are blowing.
நாடாளுமன்ற கூட்டத்தொடர் செவ்வாய்க்கிழமை துவங்கியது. தேர்தலில் மக்கள் லேபர் கட்சிக்கு அளித்திருக்கும் வெற்றியை எதிர்க்கட்சிகளான கோயலிஷன் மற்றும் கிரீன்ஸ் கட்சிகள் மதித்து அரசு முன்வைக்கும் கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் ஆதரவு தர வேண்டும் என்று பிரதமர் ஆந்தனி அல்பனீசி கேட்டுக்கொண்டார்.
The holding up of legislation like our housing legislation last time, I think hurt the Noalition. And what I want to see is a positive agenda going forward, and we'll see how we go.
ஆனால் அரசு முன்வைக்கும் கொள்கைகள் மக்களுக்கு பலன் தருமா என்பதை ஆராய்ந்து முடிவு செய்வதே எதிர்க்கட்சியின் பணி என்று எதிர்க்கட்சி தலைவி சூசன் லீ குறிப்பிட்டார்.
Now, Mr. Albanese is giving interviews and he's suggesting that we should just get out of the way. Well, we won't be getting out of the way. Our job is to be the strongest, best opposition that we can be and we will be.
லேபர் கட்சி தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதா என்பதை கண்காணிப்பதே கிரீன்ஸ் கட்சியின் பணி என்று கிரீன்ஸ் கட்சியின் செனட்டர் நிக் மெக்கிம் கூறினார்.
We haven't been put into the Australian Parliament to get out of the Prime Minister's way. We've been put in there to hold him to account. We're here to work constructively and cooperatively with Labor. We hope that they would take the same approach to us.
மாணவர்களின் கல்வி கடனை 20% குறைக்கும் திட்டத்தை அரசு நாடாளுமன்றத்தில் முன்வைத்தது. புதிதாக கூடியிருக்கும் நாடாளுமன்றத்தில் அரசு முன்வைத்திருக்கும் முதல் திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியான கோயலிஷன் இந்த திட்டத்தை ஆதரிக்க முன்வந்திருப்பதால் இந்த திட்டம் இரு அவைகளிலும் எளிதாக நிறைவேறி சட்டமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கல்வித்துறை அமைச்சர் ஜேசன் கிளேர் இப்படி கூறினார்.
The first piece of legislation to cut student debt by 20% is something that we promised, I think, every day of the election campaign in every part of the country. It means cutting the debt of 3 million Australians. A lot of those are young Australians. Often young people don't see themselves on the ballot paper when they go to vote, but a lot of young people did at this election, and they voted for it in their millions.
மாணவர் கல்வி கடன் 20% குறைக்கப்பட உள்ளது. மட்டுமல்ல, ஆண்டுக்கு $67,000 வருமானத்திற்கு அதிகம் இருந்தால் மட்டுமே இனி கல்வி கடனை ஒருவர் திருப்பி செலுத்த வேண்டும் என்பது புதிய சட்டமாக வருகிறது. காசாவில் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை பட்டினி சாவுக்கு உட்படுத்துவதாக எழும் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இஸ்ரேல் உணவு விநியோகத்திற்கு தடை விதிப்பதோ அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதோ கூடாது என்று பல நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அறிவித்தார். காசாவில் இஸ்ரேல் போரை தொடர்வதையும் பட்டினியால் குழந்தைகளும் பொதுமக்களும் சாவதையும் உலகம் ஏற்காது என்று பிரதமர் ஆந்தனி அல்பனீசி இஸ்ரேலை கடுமையாக விமர்சனம் செய்தார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் கயாமா தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரத் வார்டு இரு இளைஞர்களை செக்ஷுவலி அபியூசிங் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார் என்று நீதிமன்றத்தின் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் ஜூரி நீதிமன்ற தீர்ப்புக்குழு முடிவுக்கு வந்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மாட்டிறைச்சி இறக்குமதி செய்ய ஆஸ்திரேலியா தற்போது கடைபிடித்து வரும் தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக விவசாயத்துறையின் அமைச்சர் ஜூலி காலின்ஸ் அறிவித்தார். கோடை காலத்தில் நாட்டில் நீரில் மூழ்கி உயிரிழப்போரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இது 5% உயர்ந்தது என்றும் உயிரிழப்பவர்களில் 25% குடியேற்றவாசிகள் என்றும் தரவுகள் கூறுகின்றன. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே எல்லையில் தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டுள்ளது. இருதரப்பிலும் 20 மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சண்டை போராக மாறும் என்று தாய்லாந்து கம்போடியாவை எச்சரித்துள்ளது. ரெஸ்லிங் விளையாட்டின் மாபெரும் ஆளுமை என்று பார்க்கப்படுகின்ற அமெரிக்காவின் ஹல்க் ஹோகன் காலமானார். அவருக்கு வயது 71.
இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய இந்த வார முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.